அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 1 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் இளைஞர்களிடம் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் உரையாற்றியது குறித்த செய்தி. இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த செய்தி. தமிழகத்தில் அரசு பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 9 மாதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
எங்களது தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு வழங்கப்படும் மகப்பேறு விடுப்பு காலம் 9 மாதங்களாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை நாங்கள் அளித்திருந்தோம்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி மற்றும் தங்கவேல்.
குபானில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பிபிசியிடம் கடந்த புதன் இரவன்று தன்னுடைய தலைமை அலுவலகத்தை அரசாங்க ஹெலிகாப்டர் ஒன்று தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளார். அவர் அதிபர் தேர்தலில் பங்கேற்று 4 நாட்கள் கழித்து இந்த தாக்குதல் நடந்துள்ளது. பாதுகாப்பு படையினர் அவரது அலுவலகம் மீது நடத்திய தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் ஜின்பிங் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடைபெற்ற சமயம் ஜின்பிங் அந்த கட்டிடத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் தொடரப்பட்டுள்ள பல பில்லியன் டாலர் பண மோசடி வழக்கில் பெயர் குறிப்பிடப்படாத அதிகாரி என தெரிவிக்கப்பட்டிருப்பது மலேசியாவின் பிரதமர் நசீப் ரசாக் தான் என்று பிபிசியிடம் மலேசிய அமைச்சர் அப்துல் ரஹ்மான் தஹ்லான் உறுதிப்படுத்தினார்.
While I agree that MO1 is the Prime Minister, but I want to ask again, whoever asked...
இந்த வழக்கு மலேசிய அரசின் நிதியிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் பணம் திருப்பிவிடப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பணம் 1 MDB என்று அறியப்படுகிறது. அந்த நிதியை கட்டுப்படுத்தும் பிரதமர் நசீப் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார்.
உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுவதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் படையையும் ரஷ்யா ஆதரவு கிளர்ச்சியாளர்களையும் பிரிக்கும் எல்லையில் கடந்த ஓராண்டில் முதல் முறையாக தாக்குதல் நடவடிக்கைகள் உண்மையாக நிறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைனில் பள்ளி ஆண்டு துவங்கும் நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் அமலாகிறது. கடந்த ஆண்டு இதேபோன்று நடந்த போர் நிறுத்தம் நீண்ட காலம் நிலைக்கவில்லை.
அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கனாவரல் பகுதியில் உள்ள ஏவுதளத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்வெளி நிறுவனத்துக்கு சொந்தமான ராக்கெட் ஒன்று வெடித்து சிதறியது. இந்த வெடிப்பில் காயமடைந்தவர்கள் குறித்த எந்தவித தெளிவான தகவலும் இன்னும் கிடைக்கவில்லை. வரும் சனிக்கிழமையன்று இஸ்ரேலிய செயற்கைக்கோள் ஒன்றை ஏவ திட்டமிட்டிருந்த நிலையில் சோதனை அடிப்படையில் ஆளில்லா ராக்கெட் ஒன்றை ஏவிய போது அது வெடித்து சிதறியதாக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது.
சிரியாவில் முற்றுகைக்கு உள்ளாகியிருக்கும் பகுதிகளில் சிக்கியுள்ள பொதுமக்களுக்கு உதவிகளை கொண்டு செல்ல எடுக்கப்பட்ட சமீபத்திய முயற்சிகள் அங்கு நடைபெற்று வரும் மோதல்களால் சீர்குலைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கடும் ஊட்டச்சத்து இன்மை மற்றும் மூளைக்காய்ச்சல் நோய் பரவி வரும் தராயா என்ற நகரில் பாதிக்கப்பட்டவர்களை மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லும் திட்டத்தை தாங்கள் கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக சிரியாவிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான ஆலோசகர் ஜான் ஈக்லன் தெரிவித்துள்ளார். மேலும் அங்குள்ள நெருக்கடி நிலை தாங்க முடியாத ஒன்றாக இருப்பதாகவும் அவர் வர்ணித்துள்ளார்.
வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை நீக்கக்கோரி தலைநகர் கேரக்கஸில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டனர். பெரும்பாலும் வெள்ளையொடியில் திரண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரை திரும்ப அழைக்கும் வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடுமாறு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வலியுறுத்தினர். நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு அதிபர் தான் காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. பெருமளவில் நிலவும் ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு அவர்தான் காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் ஆட்சி கவிழ்ப்புக்கு சதி செய்வதாக எதிர்க்கட்சிகள் மீது அதிபர் நிக்கோலஸ் மதுரோ குற்றம் சாட்டுகிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என ஐநா சபை பொதுச் செயலாளர் பான் கி மூன் இளைஞர்களிடம் பேசிய போது குறிப்பிட்டார். அவர் பங்கேற்ற கூட்டம் குறித்த செய்தியை தருகிறார் KS உதயகுமார்.
இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளின் போது இளைஞர்களுக்கு பாரிய பங்களிப்பு வழங்க முடியும் என்று ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். நல்லிணக்க நடவடிக்கைகளின் போது இளைஞர்களின் பங்களிப்பு சம்பந்தமாக காலி நகரில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் உரையாற்றிய பான் கி மூன் 2009 ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் தான் முதல் முறையாக இலங்கையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் பயணம் சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காகவே தான் இம்முறை இலங்கை வந்ததாக அவர் தெரிவித்தார். உலகில் பெரும் எண்ணிக்கையான இளைஞர்கள் இனவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை நிராகரிப்பதாக தெரிவித்த ஐநாவின் பொதுச் செயலாளர் பேங் கி மூன், சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளின் போது இளைஞர்களுக்கு பாரிய பங்களிப்பு வழங்க முடியும் என்றும் அறிவித்தார். இந்த கருத்தரங்கின் பின்னர் காலி நகரில் அமைந்துள்ள பௌத்த விஹாரையொன்றில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பேங் கி மூன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் கொழும்பு திரும்பிய ஐநாவின் பொதுச் செயலாளர் இன்றிரவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றது. நாளை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள ஐநாவின் பொதுச் செயலாளர் அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். அதன் பின்னர் கொழும்பு திரும்பும் பேங் கி மூனின் இலங்கை விஜயம் நாளை இரவு நிறைவு பெற உள்ளது.
கே எஸ் உதயகுமார். போலீசார் மேற்கொண்ட தலையீடு காரணமாக கொழும்பில் அமைந்துள்ள ஐநா அலுவலகம் முன்பு பௌத்த அமைப்புகள் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. அது குறித்த செய்தியை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
போலீசார் மேற்கொண்ட தலையீடு காரணமாக சில பௌத்த அமைப்புகள் கொழும்பில் அமைந்துள்ள ஐநாவின் பிரதான அலுவலகம் முன் நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இன்று காலை கொழும்பில் அமைந்துள்ள ஐநாவின் பிரதான அலுவலகம் முன் ஒன்று கூடிய சிஹல ராவய உட்பட சில பௌத்த அமைப்புகள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த முயற்சித்த போது போலீசாருக்கும் பௌத்த பிக்குகளுக்கும் இடையே சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஐநாவின் பிரதான அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதை தடை செய்து நீதிமன்ற உத்தரவொன்று பெறப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்தனர். அதன் பின்னர் ஐநாவின் பிரதான அலுவலகத்தின் அதிகாரி ஒருவரிடம் பௌத்த பிக்குகள் மனுவொன்றை கையளித்தனர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த சிஹல ராவய அமைப்பின் தலைவர் அக்மீமன தயாரத்ன தேரர் ஐநாவின் பொதுச் செயலாளர் பேங் கி மூனின் இலங்கை விஜயத்தை கண்டிப்பதாக தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பு மேற்கொண்ட கொடூரமான செயல்களை கண்டிக்க தவறிய ஐநா அமைப்பு தற்போது எமது நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை கண்டிப்பதாக தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சியின் பந்துல குணவர்தன உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று கொழும்பில் அமைந்துள்ள ஐநாவின் தலைமை அலுவலகத்திடம் மனுவொன்றை கையளித்தனர். இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு இந்த மனு மூலம் ஐநாவிடம் வேண்டுகோள் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். வவுனியாவில் உடைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு பதிலாக புதிய சிலையை சிங்கள தேசிய அமைப்பு நிறுவியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் உடைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு பதிலாக அதே இடத்தில் புதிய புத்தர் சிலை ஒன்று நேற்று மாலை வைக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள தேசிய அமைப்பு என்ற அமைப்பின் செயலாளர் அறம்பேப்புல ரத்னசார தேரர் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அந்த பகுதியில் நிலை கொண்டிருந்த அதிரடி படையினர் குறிசுட்டகுளம் அம்மன் கோவில் வளாகத்தில் புத்தர் சிலை ஒன்றை வைத்து வழங்கி வந்தனர். சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றனர். அப்போது பராமரிப்பார் எவருமற்ற நிலையில் இருந்த அந்த புத்தர் சிலை நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாதவர்களினால் உடைக்க பட்டிருந்தது. நாட்டின் தென்பகுதியில் இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலேயே அதே இடத்தில் புதிய புத்தர் சிலை இப்போது வைக்கப்பட்டிருக்கின்றது.
மேக மே பிரதேச இன்ன ஜனதாவகே ஜாதிவாதி சரூபெங் சித்தகர் புதியாக நோனபாவட்ட
இனங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக சில தீய சக்திகள் இதனை செய்திருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இதனை அடுத்து இங்குள்ள மக்களுடைய ஆதரவுடன் அதே இடத்தில் புதிய புத்தர் சிலையை நாங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் இடம்பெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அதிகாரிகளிடம் கோரியிருக்கின்றோம் என்றார் அறம்பேப்புல ரத்னசார தேரர் அவர்கள். இந்த புத்தர் சிலை உடைக்கப்பட்டதை அடுத்து வவுனியா காவல்துறை உயரதிகாரிகளினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்று கனகராயன்குளம் காவல் நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. வவுனியா மாவட்ட போலீஸ் சிவில் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர் கந்தப்பு சிவஞானம் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்.
இந்த கூட்டத்தில் கனகராயன்குளத்தைச் சேர்ந்த சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய உறுப்பினர்கள் புத்தர் சிலை உடைக்கப்பட்ட சம்பவத்தால் வவுனியா மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கையில
மாணிக்க வாசகம். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான குற்றப்பத்திரிகைகளை கையளிப்பதற்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு முதல் தடவையாக உத்தரவிட்டுள்ளது. 2012 முதல் 2015 வரையிலான காலப்பகுதிக்குள் காலி துறைமுகத்தில் எவன்கார்ட் எனும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு ஆயுத களஞ்சியம் ஒன்றை நடத்தி செல்ல அனுமதி வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு 14 பில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கோட்டாபய ராஜபக்ச உட்பட 8 சந்தேக நபர்களுக்கு எதிராக ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குற்றப்பத்திரிகைகளை கையளிப்பதற்காக சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கோட்டாபய ராஜபக்ச உட்பட 8 சந்தேக நபர்களுக்கு எதிர்வரும் 30 நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உத்தரவு பிறப்பித்தார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்குள் சோமதிலக்க திசாநாயக்க, ஜெயநாத் கொலம்பகே, ஜெயந்த பெரேரா ஆகிய முன்னாள் கடற்படை தளபதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கே.எஸ். உதயகுமார், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் அரசு பணியாளர்களுக்கு மகப்பேறு கால விடுமுறை 9 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா வழக்கம் போல பேரவை விதி 110 கீழ் இன்றும் சட்டப்பேரவையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். குறிப்பாக அரசு பணிபுரியும் பெண்களுக்கு பேறுகால சலுகையாக வழங்கப்படும் 6 கால வகப்பேறு விடுப்பை 9 காலமாக உயர்த்துவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார்.
எங்களது தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு வழங்கப்படும் மகப்பேறு விடுப்பு காலம் 9 உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை நாங்கள் அளித்திருந்தோம். அதனை செயலாக்கும் விதத்தில் அரசு பணிபுரியும் தாய்மார்கள் தங்களது பச்சிளம் குழந்தையை பேணி பாதுகாக்கும் வகையில் பேறு கால சலுகையாக வழங்கப்படும் 6 கால மகப்பேறு விடுப்பு 9 காலமாக உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்
என்றார் ஜெயலலிதா. மத்திய அரசும் கூட பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலத்தை 12 இருந்து 26 அதிகரிக்கும் முடிவை சமீபத்தில் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 3 அரசு மருத்துவமனைகளில் 357 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் 497.41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுவை சிகிச்சை அரங்க உபகரணங்கள் உள்ளிட்டவை நிறுவப்படும் போன்ற பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். இதனிடையே தமிழகத்தில் IAS அதிகாரிகள் உள்ளிட்ட 8 உயர் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பிலான பேச்சுக்கு அனுமதி வழங்கப்படாததை எதிர்த்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தார்கள். அது தொடர்பில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின்,
எந்த விளக்கமும் இல்லாமல், எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று சஸ்பென்ஷன் சீஃப் செக்ரட்டரி அளவில் இருந்த ஒரு அதிகாரிக்கு, அதேபோல் இன்னும் சில மூத்த அதிகாரிகளுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் ஆக இதில் தான் மர்மம் இருக்கிறது. ஆகவே இந்த உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதைத்தான் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனையை எழுப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு, அந்த உரிமையோடு கேட்டோம். ஆனால் அது மறுக்கப்பட்ட காரணத்தால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்
என்றார் MK ஸ்டாலின். தமிழக சட்டப்பேரவையில் பேரவை விதி 110 கீழ் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிடுவதற்கும் தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இன்று கண்டனம் வெளியிட்டனர்.
SRM குழும தலைவர் பச்சமுத்துவின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்து மீண்டும் ஜெயக்குமார்.
பண மோசடி வழக்கில் கைதாகியுள்ள SRM கல்வி குழுமத்தின் தலைவரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான பச்சமுத்துவின் ஜாமீன் மனு இன்று வியாழக்கிழமை தள்ளுபடி செய்யப்பட்டது. அரசு தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட சைதாப்பேட்டை 11th நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் பச்சமுத்துவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். இதே வழக்கில் தொடர்புடைய பல குற்றவாளிகள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை என்பதாலும் பச்சமுத்து வெளியே விடப்பட்டால் முக்கிய சாட்சிகளை அவர் கலைத்துவிடக்கூடும் என்றும் கூறி அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இந்நிலையில் பச்சமுத்து தரப்பில் மேல்முறையீடு செய்வது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் பச்சமுத்து மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.